தமிழ் மக்களுக்காக தொடர்ந்து போராடிய ராயப்ப ஜோசப் ஆண்டகை. பி மாணிக்கவாசகம் எழுதிய அருட்தந்தை ராயப்ப ஜோசப் ஆண்டகையின் நினைவு பகிர்வோடு இணைந்து கொள்வோம். ஆன்மீக ஈடேற்றத்துக்கு வழிகாட்டுவது ஆன்மீகம். சமயம் சார்ந்த இந்த சமூக பொறுப்பை மதத்தலைவர்கள் மக்கள் மத்தியில் ஆற்றி வருகிறார்கள். இந்த சமூக பணி என்பது தனித்துவமானது, புனிதமானது. மக்கள் சமூக வாழ்க்கையிலும் லௌகீக வாழ்க்கை எனப்படுகின்ற குடும்ப வாழ்க்கையிலும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடுகிறது. பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் எழுகின்ற சிக்கல்கள், கஷ்ட நிலைமைகள் காரணமாக அவர்கள் வழிதவறி செல்வதற்கும் சினம் கொண்டு வக்கிரமான நடவடிக்கைகளில் ஈடுபடவும் நேரிடுகிறது. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் அவர்கள் மனம் சோர்ந்து பலவீனமான நிலையிலே நெறிமுறை தவறி குற்றங்களை விளைக்க நேரிடுவதும் உண்டு. இவ்வாறான சமூக நிலைமைகளில் இருந்து ஆன்மீக வழியிலான செயற்பாடுகளுக்கும் சிந்தனைகளுமே மக்களை பாதுகாக்கின்றன. இந்த ஆன்மீக வழிகளை போதிப்பதும் அதற்கான நெறிமுறைகளில் அவர்களை வழிநடத்துவதும் மதத்தலைவர்களின் பொறுப்பாகிறது. பிரார்த்தனை, தியானம், தெய்வ வழிபாடு, ஆலய வழிபாடு போன்ற ஆன்மீக வழியிலான செயற்பாடுகள் பிரச்சனைகளிலும் சிக்கலான நிலைமைகளிலும் மக்கள் ஆன்மீக இடையேற்றம் பெறுவதற்கு மதத்தலைவர்களின் வழிகாட்டல்களும் போதனைகளும் உறுதுணை பெறுகின்றன. மத ரீதியான இத்தகைய செயற்பாடுகளே பிரச்சனைகளினால் பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு உடல் உள்ள ரீதியான ஆறுதலையும் தேர்தலையும் தாங்கும் சக்தியும் அளிக்கின்றன. இந்த செயற்பாடுகள் சக்தி இழந்த மின்கலங்களுக்கு மின்சக்தியை ஈடு செய்வது போன்று மன வலிமையையும் நெறி தவறாத நிதானத்தையும் உற்சாகத்தையும் உண்மையான மதத்தலைவர்களின் செயற்பாடுகளை வழங்குகின்றன. இந்த ஆன்மீக வழிகாட்டலுக்கு அப்பால் சமூகத்தில் இடம்பெறுகின்ற குற்றச் செயல்கள், சமூக விருத்த செயல்களில் இருந்து வழிதவறி செல்பவர்களை நல்வழிப்படுத்துவதும் உண்மையான ஆன்மீகவாதிகளின் கடமையும் பொறுப்புமாகின்றன. இத்தகைய செயல் வலிமைக்கு ஆன்மீக தலைவராக மன்னாராயராக இருந்த ராயப்ப ஜோசப் ஆண்டகை மிளிர்ந்தார். அவரது காலத்தில் அரசியல் நிலைமைகள் மிக மோசமடைந்திருந்தன. ஆயுத போராட்டமும் அதற்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளும் அவற்றின் விளைவான உயிரிழப்புகள், படுகாயமடைகின்ற சம்பவங்கள் என்பனவும் எண்ணக்கணக்கற்ற வகையில் இடம்பெற்றன. குடும்பங்களின் ஆன்மீக நெறிமுறைகளுக்கு அப்பால் பொதுமக்களுக்கு பெரும் சவாலாக அமைந்திருந்த இந்த நிலைமைகளில் இருந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் ஆன்மீக தலைவர்களுக்கு சார்ந்திருந்தது. அந்த காலப்பகுதியில் இடம்பெற்ற வன்முறைகள், உடல் உள்ள ரீதியான பாதிப்புகளும் நிலவிலிருந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறவோ அல்லது அவர்களுக்கு உளவியல் ரீதியாக உரமூட்டி வழிநடத்தவோ அரசியல் தலைவர்களினாலும் சமூக தலைவர்களினாலும் இயலாமல் இருந்தது. அரசியல் தலைவர்களை பொறுத்தமட்டில் அரசுக்கு ஆதரவான நிலைமைகள் அல்லது எதிரான நிலைமைகள் அச்சத்துக்குள்ளாகி பாதுகாப்பான இடங்களில் மறைந்து வாழ வேண்டிய நிர்பந்தமான நிலைமை ஏற்பட்டிருந்தது. அரசியல் தலைவர்களுக்கு மிக மோசமான வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்ற காலத்திலும் தங்களது கட்சி அரசியல் என்ற கட்டமைப்புக்கு வெளியில் வந்து செயற்பட முடியாத நிலைமை உருவாகியிருந்தது. சமூக தலைவர்கள் ஆயுத போராட்ட சக்திகளுக்கு ஆதரவளிக்கிறார்கள் அல்லது உதவி பெறுகிறார்கள் என்ற தேசிய பாதுகாப்பு தொடர்பிலான சந்தேகத்துக்குரியவர்களாக அரசு தரப்பினால் புலனாய்வு படையாலும் நோக்கப்பட்டார்கள். இதனால் அவர்கள் தங்களது பாதுகாப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டியவர்களாகவும் மக்களுக்கு உதவ முடியாதவர்களாகவும் இருந்தார்கள். இத்தகைய சூழலில் சமூகத்துடனே கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் உடர்ந்து செயற்பட வேண்டிய கட்டாய நிலையில் இருந்த ஆன்மீக தலைவர்களை மக்களின் துன்புதுயரங்களையும் பார்க்க வேண்டியவர்களாக இருந்தார்கள். அத்தோடு ஓட்டி இல்லாத படகுகளைப் போல துன்பத்திலும் கஷ்டங்களிலும் தத்தளித்துக் கொண்ட மக்களுக்கு வழிகாட்ட வேண்டியவர்களாகவும் அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பவர்களாகவும் அதேவேளை அவர்களுக்காக அரசிடமும் படை தரப்படமும் போராளிகள் தரப்படமும் குரல் கொடுக்க வேண்டியவர்களாகவும் இருந்தார்கள். இந்த சமூக பொறுப்பை மன்னாராயர் ராயப்ப ஜோசப் ஆண்டகை மிகச்சரியாகவும் தெளிவாகவும் புரிந்து கொண்டிருந்தார் என்றே கூற வேண்டும். இதனால் தான் ஒரு ஆன்மீக தலைவராக கத்தோலிக்க மதத்தை சார்ந்தவராக இருந்தபோதிலும் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்காகவும் அவர் குரல் கொடுத்து வந்தார். இராணுவ நடவடிக்கைகளிலும் பல்வேறு தாக்குதல் சம்பவங்களின் போதும் அநியாயமாக உயிரிழந்த பொதுமக்களிடம் சம்பவ இடங்களுக்கு உடனடியாக ஓடிச் சென்று ஆறுதல் அளித்து வந்தார். அது மட்டுமில்லாமல் உரிய பாதுகாப்பு இல்லாமல் அகதி நிலைமையில் ஏதிரிகளாக இருந்த பலருக்கு புகலிடம் அளித்தவர்களை பாதுகாத்திருந்தார். அக்கால பகுதியில் மன்னர் ஆயர் என்றால் அறியாதவர்கள் எவருமே இல்லை என்று கூறும் அளவுக்கு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரையில் நன்கு அறியப்பட்டவராக திகழ்ந்தார். கத்தோலிக்க மறை மாவட்டத்தின் தலைவராக இருந்த போதிலும் மதக்கட்டுப்பாடுகள், மத ரீதியிலான எல்லைக்கோட்டை கடந்து அனைத்து மதங்களையும் சார்ந்த மக்களுக்கும் உற்றவராகவும் அவர் இருந்தார். மன்னார் மாவட்டத்தின் மூலை முடுக்குகளில் கிராமவாசிகள் கோரமாக கொலை செய்யப்பட்டிருந்த சந்தர்ப்பங்களெல்லாம் தமது உயிரையும் பொருட்படுத்தாமல் பாதிக்கப்பட்ட மக்களிடம் ஓடிச் சென்று ஆறுதல் கூறியவர்களுக்கு உற்ற துணைவனாக செயற்பட்டார். இராணுவ நடவடிக்கைகளில் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்ட வேளைகளில் கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பங்களிலும் அவர்களுக்காக குரல் கொடுத்த போதெல்லாம் அவரை அரசு தரப்பினரும் புலனாய்வு படையினரும் அவரை பயங்கரவாதிகளுக்கு உதவுவராக சந்தேகிக்கப்பட்டார். பல சந்தர்ப்பங்களில் தேசிய பாதுகாப்பு நிலைமைகளில் அவர் அரசு தரப்பு அரசியல்வாதிகள் மற்றும் ஆதரவாளர்களினால் தீவிர புலி எதிர்ப்பாளர்களாலும் புலிகளின் தீவிர ஆதரவாளர் என்ற முத்திரை குத்தப்பட்டார். அத்தகைய புலி முத்திரை குத்தப்பட்டவராகவே சிங்கள ஊடகங்களாலும் ஆங்கில ஊடகங்களாலும் ஊடக தர்மத்துக்கு முரணான வகையில் சித்தரிக்கப்பட்டார். அத்தகைய சந்தர்ப்பங்களில் அவர் மோசமான உயிர் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியிருந்தார். ஆயினும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுப்பதில் இருந்தும் அவர்களுக்கு உதவி செய்வதிலிருந்தும் அவர் ஒருபோதும் பின்வாங்கியதில்லை. மிக மோசமான நிலைமைகளின் போதும் அவர் தாழ்ந்த நிலையில் செயற்பட்டாரை ஒழிய மன்னாராயர் இல்லத்தை விட்டு அவர் ஒருபோதும் பாதுகாப்புக்காக வெளியிடங்களுக்கு செல்லவில்லை. மக்களோடு மக்களாக உறுதியாகவும் மிக துணிவோடும் அவர் செயற்பட்டார். அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக அயராமல் குரல் கொடுத்த அவர் காணாமலாக்கப்பட்டவர்களின் துயரங்களை உரிய மட்டங்களுக்கு எட்டச் செய்வதில் ஈடுபாட்டோடு செயற்பட்டார். வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதற்கான அரசாங்கத்தின் பொறுப்பு குரலுக்காக குரல் கொடுப்பதற்கு அவர் ஒருபோதும் தாங்கியதில்லை. புலனாய்வு படைத்தரப்பினரின் தொடர்ச்சியான கழுகு பார்வை கண்காணிப்பில் இருந்த போதிலும் அதற்காக அச்சமடைந்து அவர் தளர்ந்து ஒதுங்கவில்லை. கத்தோலிக்க திருச்சபையின் முக்கிய உயர்நிலைகளில் உள்ள ஆயர் என்ற தமது அந்தஸ்தையும் மறந்தவராக மக்களுக்காக அவர் பல்வேறு சிரமங்களையும் கடின மனநிலைமைகளையும் எதிர்நோக்கியிருந்தது. அதற்காக அவர் ஒருபோதும் சுயகர்வ நோக்கில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான செயற்பாடுகளில் விட்டுக் கொடுப்பு செய்ததும் கிடையாது. போராட்ட காலங்களில் மட்டுமல்லாமல் யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டவுடன் இடம்பெயர்ந்து ஏதிரிகளாக இருந்தவர்களிலும் மிக மோசமான ஏதிரி நிலைமைகளில் இருந்த அவயங்களை இழந்தவர்கள், படுகாயங்களுக்கு உள்ளாகியவர்கள், கைவிடப்பட்டிலமைக்கு ஆளாகியிருந்த குழந்தைகள், ஆண் துணியற்று அல்லல் பட்ட பெண்கள், பெண்களை தலைவிகளாக கொண்ட குடும்பங்கள் உள்ளிட்டவர்களுக்கு மன்னாரிலும் வவுனியா பாம்பை மடுவிலும் அபயமளித்து பாதுகாப்பதற்கான கட்டமைப்புகளை அவர் உருவாக்கியிருந்தார். அந்த வகையில் பெண்களுக்கான நிலையங்கள், முதியோர் இல்லம், சிறுவர்களுக்கான நிலையங்கள், இளைஞர் உதவிகளுக்கான தொழில் பயிற்சி கூடங்கள் என்பவற்றுடன் வவுனியா மன்னார் வீதியில் அமைந்துள்ள வரோட் என்ற அவயங்களை இழந்தவர்களை பராமரிப்பதற்கான நிலையம் என்பன மன்னார் ஆயரின் பெயரை கூறுபவையாக விளங்குகின்றன. அவருடைய அர்ப்பணிப்பு மிக்க ஆன்மீக சேவையோடு கூடிய மக்கள் சேவை, சமூக சேவை என்பனவற்றுக்கான ஆதாரங்களாக திகழ்கின்றன. விடுதலை புலிகளின் வீழ்ச்சியை அடுத்து தமிழ் மக்களுக்கான சரியான அரசியல் திறமை இல்லாத வெற்றிடத்தை நிரப்புவதற்காக மன்னாராயர் தமிழ் தேசியம் சார்ந்த அரசியல் கட்சிகளோடும் அரசியல் தலைவர்களோடும் நெருக்கமான தொடர்புகளை மேற்கொண்டு முயற்சிகளை மேற்கொண்டிருந்தவர். மன்னாராயர் இல்லத்தில் இதற்கான முக்கிய அரசியல் சந்திப்பு ஒன்று கூட நடைபெற்றது. அவருடைய தலைமையிலே அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களாலும் வடக்கு கிழக்கு சமூக அமைப்பினாலும் பொது அமைப்புகளாலும் இந்த சந்திப்பு ஒழுங்கமைக்கப்பட்டது. ஆயினும் சாதகமற்ற அரசியல் குழுவினால் அந்த முயற்சி அதற்கு மேல் நகர முடியாமல் போய்விட்டது. மன்னாராயர், ராயப்பு, ஜோசப் இரும்பு போன்ற உறுதியும் அசைக்க முடியாத துணிவையும் உயிர் அச்சுறுத்தல்களுக்கு அஞ்சாமை தன்மையும் கொண்டிருந்தவர். அவர் தமது கத்தோலிக்க மத ஆன்மீக தலைவர் என்ற இலையையும் மத ரீதியான கோட்பாடுகளையும் கடந்து மனிதநேயம் ஒன்றை இலக்காக கொண்டு பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்து வந்தவர். தம்மால் என்ற சந்தர்ப்பங்களெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களோடு நின்றிருந்தார். பாதிக்கப்பட்ட சம்பவங்கள் இடம்பெற்ற இடங்களெல்லாம் அவர் பிரசன்னமாகி இருந்தார். இறுதி யுத்தம் நடைபெற்ற போது முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தின் உணவு நிவாரணம் மற்றும் அத்தியாவசிய சேவைகள் பணிகள் தொடர்பிலான மக்கள் தொகை புள்ளி விவர கணக்கெடுப்பையும் யுத்தம் முடிவுற்றதை அடுத்து இடம்பெயர்ந்த நிலையிலே வவுனியா செட்டிக்குளம் மினிக் ஃபார்ம் இடைத்தங்கள் முகாமுக்கு கொண்டு வரப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் ஒப்பீடு செய்து நோக்கியவர் அந்த அரச தரப்பு புள்ளி விவரங்களின் அடிப்படையில் 146,679 பேரை காணவில்லை. அவர்கள் பற்றிய கணக்கெடுப்பு விவரங்கள் எதுவும் அரசிடம் இல்லை என்பதை நுணுக்கமாக கண்டறிந்து ஐநா மன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்தவர். அதேவேளை எல்எல்ஆர்சி என்ற கற்றறிந்த பாடங்கள் மற்றும் நலன காணிக்குழுவின் விசாரணைகளின் போது இறுதி யுத்தத்தின் போது 146,679 பேரை காணவில்லை. அவர்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற உண்மையை ஆதாரங்களோடு கூடிய நீண்டதோர் அறிக்கை வடிவில் சாட்சியமாக அளித்தவர். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் ஆயர் ராயப்பு ஜோசப் பாண்டகையால் வெளியிடப்பட்ட இந்த புள்ளி விவர தகவல்களுக்கு இதுவரையிலும் அரசு தரப்பில் இருந்து எந்த விதமான பதிலும் இல்லை. இறுதி யுத்த போர்க்குற்ற செயற்பாடுகளின் மிக மோசமான அம்சமாக இது காணப்படுகிறது. ஆயர் ராயப்பு ஜோசப் பாண்டகையின் இவர்கள் பற்றிய கேள்வி இன்னும் தொடர்கின்றது. அவர் மறைந்த பின்னரும் நீண்ட காலத்துக்கு தொடரும் என்ற ஜதார்த்த நிலைமையே காணப்படுகிறது. மக்களுக்காக இரவும் பகலும் ஓய்வொழிச்சல் என்று செயற்பட்ட மன்னாராயர் ராயப்பு ஜோசப் பாண்டகி என்ற ஆளுமையும் அந்த ஆணித்தரமான குரலும் இப்போது மறைந்துவிட்டது. ஆயினும் ஆன்மீக தலைவர்களுக்கு ஆன்மீக ரீதியிலும் சமூக கடப்பாட்டு ரீதியிலும் அரசியலிலும் குரல் கொடுக்க முடியும், உறுதியாகவும் துணிவாகவும் செயற்பட முடியும் என்று அவர் வாழ்ந்து காட்டிய புதிய பாதை ஏனைய ஆன்மீக தலைவர்கள் அனைவருக்கும் ஒரு முன்மாதிரியாகவும் வழிகாட்டியாகவும் திகழ்கின்றது. இந்த புதிய பாதையில் எத்தனை ஆன்மீக தலைவர்கள் பயணம் செய்கிறார்கள், பயணம் செய்ய தயாராகி வருகிறார்கள் என்பதை காண ஆயர் ராயப்பு ஜோசப் பாண்டகையின் மறைவினால் துயரற்றிருக்கும் பாதிக்கப்பட்ட தமிழ் சமூகம் ஆவலுடன் காத்திருக்கின்றது. தமிழ் மக்களுக்காக தொடர்ந்து போராடிய ராயப்ப ஜோசப் ஆண்டகையின் நினைவு பகிர்வு கேட்டீர்கள்.